அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாக இருக்கின்றது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். பொருளுரை: பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவரது நித்தியமான தாமம் அல்லது வசிப்பிடம் உள்ளது. அங்கு அவர் தனது நித்திய சகாக்களுடன் உபகரணங்களுடனும் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். நித்தியமான அவரது வசிப்பிடம் அவரது அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். ஆனால் ஜட உலகமோ அவரது பகிரங்க சக்தியின் ஒரு தோற்றமாகும். அவர் ஆத்ம மாயா எனப்படும் அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகிற்கு வருகிறார். தமது சுய சக்தியின் மூலமாக தாம் கீழறிந்து வருவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஆகவே அவரது உருவம், பெயர், புகழ், உபகரணங்கள், வசிப்பிடம் முதலியவை பௌதிகத்தால் படைக்கப்பட்டவை அல்ல. இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்கவும் அவரால் நேரடியாக இயற்றப்பட்ட மத கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காகவே அவர் இவ்வுலகிற்கு வருகிறார். இறைவனை தவிர வேறொருவராலும் மத கொள்கைகளை ஸ்தாபிக்க முடியாது. அவராலோ அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பொருத்தமான ஒரு நபராலோ தான் மத கொள்கைகளை விதிக்க முடியும். உண்மையான மதம் என்பது பகவானையும் அவருடனான நமது உறவையும், இவ்வுறவினால் விளைந்த நமது கடமைகளையும், இந்த ஜட உடலை விட்ட பின் முடிவாக நாம் போய் சேர வேண்டிய இடத்தையும் அறிவதாகும். ஜட சக்தியில் சிக்கிக் கொண்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இக்கொள்கைகளை அறிவதே இல்லை. அவர்களில் பெரும்பான்மையினர் மிருகங்களைப் போல உண்ணுதல், உறங்குதல், தற்காத்துக் கொள்ளுதல் மற்றும் உடலுறவு கொள்ளுதல் ஆகிய செயல்களிலேயே ஈடுபட்டுள்ளனர். மதம், அறிவு அல்லது முக்தி என்னும் போர்வையில் அவர்கள் பெரும்பாலும் புலனுபர்விலேயே ஈடுபட்டுள்ளனர். சண்டை சச்சரவு நிறைந்த இக்கலியுகத்தில் அவர்கள் பெரும் குருடர்களாக இருக்கின்றனர். கலியுகத்தின் ஜனத்தொகை மினுமினுப்பு செய்யப்பட்ட மிருகத்துவம் கொண்டதாக மட்டுமே உள்ளது. தெய்வீகமான சமய வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் பெரும் குருடர்களாக இருப்பதால் சூக்ஷ்மமான மனம், புத்தி அல்லது அகங்காரம் ஆகியவற்றுக்கு அப்பால் உள்ள எதையும் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் அவர்களது அறிவு, விஞ்ஞானம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய முன்னேற்றங்களில் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டுள்ளனர். வாழ்வின் இறுதி நோக்கத்தை பற்றிய அறிவை அவர்கள் முற்றிலும் இழந்து விட்டதால் தற்போதுள்ள உடலை விட்டு பிரிந்த உடனேயே ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ பிறக்க வேண்டிய அபாயத்திற்கு அவர்கள் உள்ளாக இருக்கின்றனர். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீகிருஷ்ணர் கலியுகம் ஆரம்பமாவதற்கு சற்று முன்புதான் நம்மும் தோன்றினார். பிறகு கிட்டத்தட்ட கலியுகம் ஆரம்பமான உடனேயே நித்தியமான அவரது வசிப்பிடத்திற்கு அவர் திரும்பிச் சென்று விட்டார். அவர் இருக்கும் போது அவரது பல்வேறு செயல்களின் மூலமாக அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். முக்கியமாக அவர் பகவத்கீதையை அளித்து போலியான மத கொள்கைகளை அப்புறப்படுத்தினார். இவ்வுலகை விட்டு புறப்படுவதற்கு முன் நாரதரின் மூலமாக அவர் ஸ்ரீ வியாசதேவருக்கு சக்தியை அளித்து ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளை தொகுக்கும்படி செய்தார். இவ்வாறாக பகவத்கீதையின் ஸ்ரீமத் பாகவதமும் குருடர்களாகிய கலியுக மக்களுக்கு இரு கண்களாக அல்லது வழிகாட்டிகளாக உள்ளன. அதாவது இக்கலியுகத்தில் உள்ள மக்கள் வாழ்வின் உண்மையான ஒளியை காண விரும்பினால் இவ்விரு நூல்களை மட்டுமே அவர்கள் அணுக வேண்டும். இதனால் அவர்களது வாழ்வின் லட்சியம் நிறைவேறும். பகவத்கீதை பாகவதத்தை கற்பதற்கு முன் பயில வேண்டிய ஆரம்ப கல்வியாகும். ஸ்ரீமத் பாகவதமே வாழ்வின் மிகச்சிறந்த நன்மையை அளிப்பதாகும். அது பகவான் ஸ்ரீகிருஷ்ண சுரூபமாக உள்ளது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் நேரடியான பிரதிநிதித்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தை காண முடிந்தவரால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் நேருக்கு நேர் காண முடியும். அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்திருக்கின்றனர்.
This Bhagavad Purana is as brilliant as the sun, and it is arisen just after the departure of Lord Krishna to his own abode, accompanied by religion, knowledge, etc. Persons who have lost their vision due to the dense darkness of ignorance in the age of Kali shall get light from this Purana.
In the Bhagavata Puranam, Suryane pola pragasamanadagum. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மதம், அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனேயே இது உதயமாக இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால்